வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தேரி 90.4. இன்றைய மலேசி சுகமா நிகழ்ச்சியில் நேயர்களே, சர்க்கரை நோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை குளிஞ்சிப்பூ குழுவினர் பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நாமும் கேட்கலாமா? ஒரு ஸ்வீட் ஸ்டால் திறப்பு விழாவில் பங்கேற்கும் பூஜா, சுஜி, விஜி இடையே நடக்கும் உரையாடல். வாங்க நேயர்களே, கேட்கலாம்.
வாங்க வாங்க, என்ன இவ்வளோ நேரம்? நம்ம கடை திறப்பு விழாக்கே முதல் ஆளாக வரணும்னு சொன்னா இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? ஆரம்பிக்கிற கடைக்கு இவ்வளோ லேட்டாக வந்தால் பூஜை போடுவாங்க.
எங்கள் பூஜா, நான் எப்போவும் ரெடி ஆகிட்டேன், ஆனால் நம்ம விஜி எப்பவும் போல லேட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லை, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்ன நடந்தோ உனக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போ வந்த விருந்தாளிகளை கவனிக்கலாம் வா.
சரி வாங்க, உள்ளே போய் முதல்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விருந்தாளிங்களை பார்க்கலாம். ஆமாம் விஜி, நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன். ஏன் நீ ரொம்ப டல்லாக இருக்க? ஏன் அண்ணன் ஏதாவது சண்டை போட்டாரா என்ன?
ஏன் பூஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. உங்கள் அண்ணன் எப்போ சண்டை போட்டிருக்காரு, இப்போ சண்டை போடுறக்கு?
நீ சொல்கிறத சரிதான், எப்போ தான் அண்ணன் உன்னை திட்டிருக்காரு அடிச்சிருக்காரு, நீ அவரை அடிக்காமல் இருந்தால் சரி. வாங்க, ரெண்டு பேரும் முதல்ல சாமி கும்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்லாம். விஜி, உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கஸ்டமருக்கு கூட கொடுக்கல, முதல்ல நீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு விற்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன். வா, வந்து சாமி கும்பிட்டு எடுத்துக்கோ.
அப்படி என்ன ஸ்வீட் எடுத்து வச்சுருக்க பூஜா?
ஏன் சுஜி, உனக்கு தெரியாதா, விஜிக்கு பால் ஸ்வீட்னா தான் ரொம்ப பிடிக்கும், அதை தான் எடுத்து வச்சுருக்கேன்.
அப்படியா பூஜா, சரி வா. முதல் ஆர்டருக்கு டெலிவரி பண்ணிட்டியா இல்லையா?
அதை ஏன் கேட்குறீங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணி டைம் போனதே தெரியல, அதனால தான் கஸ்டமர் கோச்சிக்கூடாதுன்னு சொல்லி கடை பையன்கிட்டேயே கொடுத்தமிச்சிட்டேன். முதல் நாள் லேட்டாக கொடுத்தா அப்புறம் நம்ம கடை நிலமை என்ன ஆகும் பார்த்தியா? அதனால தான் நான் ரெண்டு பேர் மேலே செம்ம கோபமாக இருக்கேன். எல்லா கடைக்கும் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறமேல உங்களை வச்சுக்கிறேன் சண்டை போட.
ஏன் பூஜா திட்டுற? நம்ம கடை திறப்பு விழா கூட லேட்டாக வர்றதுன்னா அதை விட முக்கியமான ஏதாவது காரணம் இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாமா?
மேடம் மேடம், இன்னைக்கு எல்லா ஸ்வீட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஸ்வீட் இருந்தால் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் பெரிய கல்யாண ஆர்டருக்கும் நமக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம ஆரம்பித்த ஸ்வீட் கடையில் எல்லாரும் மொத்தமாக வாங்கினாங்கன்னா ஒரே வருஷத்தில் நம்ம பெரிய ஆளாக ஆயிடுவோம் இல்லை சுஜி? ஆமாம் தானே விஜி?
ஆமாம் பூஜா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் ரெண்டு பேர் இல்லைனாலும் நீ கடையை பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட, அதனால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல் ஆர்டரே நம்மளுக்கு பெரிய ஆர்டராக வந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷம்.
ஏன் விஜி, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்க, இப்போ கூட சிரிக்காமல் இப்படி உம்முனே மூஞ்சி வச்சுருக்க, அப்படி உனக்கு என்ன தான் பிரச்சனை? சுஜி, நீயாச்சும் சொல்ல.
அது எப்படி சொல்கிறதுனே தெரிலடி. காலையில் நேரத்துலேயே வரும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோமா நாங்கள் ரெண்டு பேரும். வரும்போதே மிச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். வர வழியில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னவோ ஏதோன்னு பார்த்தா அவளுக்கு சுகர்னு சொல்லி குண்டை தூக்கி போட்டாங்கடி. அதனால தான் அவள் ரொம்ப கவலையாக இருக்கா.
இதுக்கு போய் தான் விஜி இவ்வளோ மூஞ்சி தூக்கி வச்சிருக்கியா? இதில் யாராச்சும் வருத்தப்படுற விஷயம் ஏதாச்சும் இருக்கா சொல்லு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இதில் போய் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம்.
ஏ பூஜா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு வியாதி வந்தால் தானே தெரியும், எனக்கு தான் வந்திருக்கு, அதுதான் இப்படி பேசுகிறேன்.
என்ன விஜி இப்படி சொல்லிட்ட? எனக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி இருக்குன்னு உனக்கும் சுஜிக்கும் தெரியும் தானே, இப்படி கேட்குற?
ஏ பூஜா, எப்போ வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும், உன் கூட தானே நானும் இருக்கேன், நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் சொல்லு?
நீங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துருந்துச்சுல்ல, அப்போ ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் வந்து முழு உடல் பரிசோதனை வந்து செஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. சரி, அதையும் செஞ்சிடலாம்னு சொல்லி ஃபுல்லாக செக்கப் எடுத்தேன். அப்போ தான் எனக்கே தெரியும் எனக்கு சுகர் இருக்குன்னு. அப்போத்துலேருந்து ரெகுலராக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ அந்த ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றதுனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இதில் என்ன வருத்தப்படுற விஷயம் இருக்குது?
பூஜா, எனக்கு சர்க்கரை நோயின்னு டாக்டர் சொன்னோன்னே எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்றது கூட அடுத்தது எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். பிரம்ம பிடிச்சிட்டே இருந்தனாலேயே என்ன சொன்னாருன்னே ஒன்றுமே புரியல. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது பூஜா.
ஏ விஜி, நீ ஏன் கவலைப்படுற? அதான் பூஜாவுக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறா தானே, அவள் உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறா? பூஜா, சக்கரை வியாதியை பற்றி சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருக்குதானே, நானும் முன்னாடியே இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கும் அது நல்லது தானே?
ஆமாம், அவள் காய்ச்சல் வந்ததுக்கே செக் பண்ண போனதுக்கே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதில் சக்கரை நோயை பற்றி தான் நம்மக்கிட்ட சொல்ல போகிறல.
என்ன விஜி நீ இப்படி சொல்லிட்ட? எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நான் சொல்லாமல் விட்டதே. எனக்கு அப்படி சக்கரை வியாதி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லவே இல்லை. ஒரு வேளை எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், அவரும் சொல்லலையே உங்ககிட்ட. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட நான் போய் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். முதல்ல சக்கரை நோய் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்திருக்குன்னு முதல்ல நினைக்கிறத விடணும் விஜி. கரெக்டான டைமுக்கு சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்திருக்க நோயை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை முழுதும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளே வந்து தயாராக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து சக்கரை நோய் வருது, தெரியுமா உனக்கு?
ஆமாம் பூஜா, விஜய் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனப்பவே நாங்களே பார்த்தோம், அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆமாம், சக்கரை நோய்னா என்ன பூஜா?
சுஜி, சக்கரை நோய்னா என்னன்னு நினச்சிட்டு இருக்க, நம்ம ரெகுலராக ஸ்வீட்டுக்கு டீ வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற சக்கரை நினச்சிட்டிக்கியா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸோட அளவும் நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரையோட அளவும் அதிகரித்து குளுக்கோஸ் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை வந்து சரியாக பயன்படுத்த முடியாமல் போவதால் தான் இந்த நோய் ஏற்படுது. அதில் முக்கியமாக நம்ம உடம்புல இருக்க கணையத்திலிருந்து சுரக்கும் வந்து இன்சுலின் என்னும் வேதிப்பொருள் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த நோய் வரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது, தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்லை சுஜி, நீரழிவு நோயின் தலைநகரம்னு நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்குவே நம்ம நாட்டில் எவ்வளோ பேருக்கு சுகர் இருக்குன்னு.
புஜா, டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த நோய் வந்தால் சீக்கிரமே சிறுநீரும் இதயம் எல்லாம் பாதிச்சிருமாம்மா. அது மட்டும் இல்லாமல் தசைகள் வந்து அழுகி நானே செத்து போகிற நிலமை கூட வந்துருமாம்மா பூஜா.
ஐயோ, இப்படி சொன்னால் எவ்வளோ பயமாக இருக்கும். அதான் விஜி இவ்வளோ வருத்தமாக இருக்காளா?
ஐயோ சுஜி, நீ கொஞ்சம் சும்மா இரு, ஏற்கனவே அவள் பயந்து போயிருக்கா. நீ சொல்கிறத பார்த்து அவள் இன்னும் பயப்பட்டுருவா, தெரியுமா? டாக்டர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி சொன்னா தான் கரெக்டாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் டேப்லெட்டும் எடுத்துப்பாங்கன்னு தான் அப்படி சொல்கிறாங்க. நீ அவளை பயன்படுத்தாமல் கொஞ்ச நேரம் இறேன். விஜி, நீ பயப்படாத. சக்கரை வியாதிக்கு உணவும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகாதானம் இந்த மாதிரி வந்து நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்போதுமே மன அழுத்தம் இருக்கவே கூடாது. சந்தோஷமாக மனசை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்க்கிற சக்தியும் கிடைக்கும், நோய் வந்து வராமையும் இருக்கும். இருக்கிற நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்.
ஆமாம் பூஜா, இன்சுலின் ஊசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இன்சுலின் ஊசியை நம்ம எப்பொழுதுமே போட்டே இருக்கணுமா?
அப்படியெல்லாம் இல்லை விஜி, நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுட்டு போனால் மட்டும்தான் அந்த இன்சுலின் ஊசி போடணும், சரியா? அது மட்டும் இல்லை விஜி, முறையான நம்ம உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறதும், ஒழுங்கற்ற உணவு பழக்கம், இறுக்கமான வாழ்க்கை முறை நம்ம உடம்புல வந்து கொழுப்பு வந்து அதிகரிக்கும் போதும் அதிகரிக்கும் போது தான் இந்த இன்சுலின் ஊசியை வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா இந்த இன்சுலின் ஊசின்றது ஒன்று தேவையே இல்லை, தெரியுமா? மாத்திரை எடுத்துக்கிட்டாலே போதும் விஜி.
ஆமாம், சர்க்கரை வியாதி பரம்பரையாகவும் வருமாமா, அப்படியா பூஜா?
ஆமாம் சுஜி, பரம்பரையாக யாருக்காவது இருந்தால் அடுத்த தலைமுறைக்கும் வரும்னு சொல்கிறாங்க.
அப்போ சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோமா?
சீச்சி, என்ன விஜி இப்படி பேசுகிற? இந்த நோயோட ஒருத்தங்க வந்து பல வருடம், அதாவது 30-40 வருஷம் வரைக்கும் இப்போவும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் தன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு தன்னோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாலே போதும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சரியான உணவு கட்டுப்பாடு, நல்ல உடற்பயிற்சி, யோகா, மன அழுத்தமின்மை மற்றும் இந்நோயை பற்றி அறிவு இருந்துச்சுன்னா இந்த நோயை பற்றி பாதிப்பு இல்லாமல் நீண்ட நாள் நம்ம உயிர் வாழலாம் விஜி. இப்படி இல்லாட்டி தான் இன்சுலின் ஊசி எடுத்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கே நம்ம வரோம். இது சின்ன வயசில் இருக்கவங்க பெரிய வயசில் இருக்கவங்க டிஃப்ரெண்ட்டே இல்லை, எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்.
எதுக்கு பூஜா இன்சுலின் ஊசி போடுறாங்க?
சுஜி, இன்சுலின்னா நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் அளவு வந்து கம்மியாகும் போதும் சர்க்கரையோட அளவு கம்மியாகும் போதும் அதை அதிகரிக்கிறதுக்காக போடப்படுற ஒரு ஊசி தான் இன்சுலின்றது.
சர்க்கரை நோய் வந்ததுன்னா நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்த மாதிரி மயக்கம் வருமா என்ன? உனக்கு எப்படி வந்துச்சு பூஜா?
உனக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் மயக்கம் வராது விஜி. எனக்கே பாரு, நான் எனக்கு காய்ச்சல் வந்ததுன்னு செக் பண்ண போய் தான் எனக்கே சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரிய வந்தது, தெரியுமா? இந்த சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா நீண்ட காலத்துக்கூட அதோட அறிகுறி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வந்து நம்ம உடலை வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நோய் இருக்கா இல்லையானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிகுறி வரும், தெரியுமா
பூஜா? அந்த அறிகுறி என்ன ஏதாவதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ தான் நிறைய விழிப்புணர்வு முகாமுக்கு போகிறதானே, அப்போ யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா எங்களுக்கும் சொல்ல.
நீ சொல்கிற மாதிரி சுஜி, நானும் இன்னும் அந்த விழிப்புணர்வு முகாம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மூலயமா நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் போகும், குறிப்பாக இரவு நேரத்தில் தான் அடிக்கடி சிறுநீர் போகவே தோணும். விஜி, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது இல்லாமல் நான் சொல்கிறத வச்சு பயந்துடாத, சரியா? அதிகமாக உனக்கு தண்ணி தாகம் எடுக்கும், அதிகமான பசியும் எடுக்கும், அடிக்கடி நீயே சோர்ந்துருவே, ஒவ்வொரு டைம் உடல் உனக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது ஒரு டைம் செக்அப் பண்ணும்போது எடை வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு டைம் செக்அப் பண்ணும்போது எடை வந்து கம்மியாக இருக்கும். நீ சீக்கிரமாக ஒவ்வொரு டைமெல்லாம் குண்டாயிருவே, இல்லாட்டினா ரொம்ப ஒல்லி ஆயிடுவே. அதே உன் கையில் காலில் ஏதாச்சும் காயங்கள்லாம் ஏற்படுச்சா சீக்கிரமாக ஆறாது. அதுவும் முக்கியமாக காலில் வந்து காயம் ஏற்படுச்சுன்னா அது ஆறத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கண் பார்வை வந்து அடிக்கடி மங்கிரும், அப்புறம் உன் காலெல்லாம் மறுத்து போயிடும், நீ நடக்கிறதே இல்லையான்னு ஒரு உணர்ச்சி கூட உன் காலில் இருக்காது, உடம்புல இருக்க சருமம் தோலெல்லாம் வந்து உலர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த நீரழிவு நோய் வந்து அதிகமாச்சுன்னா சரும தொற்று நோய் கூட ஏற்படும். இதே உன் உடம்புல சக்கரை இருக்குன்னு டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உன் சிறுநீரில் வந்து சக்கரை அதிகமாக இருந்தாலும் ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் உடம்புல வந்து குளுக்கோஸோட அளவு வந்து அதிகமாக இருந்தால் தான் உனக்கு சக்கரை நோய் இருக்கிறதே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்டர். தெரியுமா
என்ன பூஜா இப்படி சொல்கிறீங்க? சர்க்கரை வியாதி வருதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எனக்கும் வருமா பூஜா? ஏன்னா உங்க ரெண்டு பேரை விட நான் தான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றேன், அப்ப எனக்கு கூட வந்துருமா?
அப்படியெல்லாம் இல்லை சுஜி, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நம்ம நார்மலாக சாப்பிட்ற சர்க்கரையால் இந்த நோய் வர்றதே இல்லை. சரியா? அப்படின்னா உனக்கு தெரிஞ்சது தானே எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, அப்புறம் எப்படி எனக்கு நோய் வந்துச்சு? நீ கொஞ்சமாச்சு யோசிக்கிறியா? நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து கலோரின் அதிகமாக இருக்கிறனாலையும் அந்த கலோரினை எரிக்கிறதுக்கான உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, உடலுக்கு வேலை கொடுக்காமையே நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கோம். உனக்கே தெரிஞ்சது தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வேலைக்காரங்களை வச்சு தான் வேலை செய்கிறோம். நம்ம எங்கே வேலை செய்கிறோம்? அது மட்டுமா, எல்லார் வீட்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு மிஷினு, வாஷிங் மிஷினு, துணியே துவைக்கிறது இல்லை, எல்லாமே மிஷினே செஞ்சிருது, மாவாட்டுறது அதுக்கும் மிஷினு, எல்லா வேலையும் மிஷினே செஞ்சால் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம உடல் பருமன் அதிகமாக தான் செய்யும், நம்மளுக்கு நோய் வரத்தான் செய்யும். அந்த காலத்தில் எல்லாருமே குனிஞ்சு பெருக்கிறதுலேருந்து வீடு துடைக்கிறது, ஆட்டாங்கல், அம்மிக்கல் எல்லாத்துக்குமே அவங்களா பார்த்து பார்த்து செஞ்சாங்க. இப்போ எல்லாமே மிஷின் வந்தனால நம்ம சும்மாவே உட்காந்துருக்கோம்ல, அதனால நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகறனால்தான் எல்லா நோயும் நம்மளுக்கு வருது. இது மட்டும் இல்லை, பழைய காலத்துலலாம் அவங்க யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கனால தான் நம்மளுக்கு நோய் வருது, அவங்க சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டு போனாங்க. சரியாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு எடைய குறைச்சா சக்கரை நோய் வர்றதை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். இதனால் வேற ஒரு நோய் வர்றதையும் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் விஜி.
அப்போ உடம்புல சேர கொழுப்புனால தான் வருதா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா விஜி நேர நேரத்துக்கு சாப்பிட்டு உடற்பயிற்சியும் செய்கிறா, அப்புறம் எப்படி அவளுக்கு வந்துச்சு?
நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சுஜி, மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சக்கரை நோய் வரும். சரியா? அதாவது மன அழுத்தம்னா நம்மளுக்கு வந்து வேலை நெருக்கடி, குறுத்த நேரத்தில் நம்ம செய்ய முடியலேன்னு ஒரு டென்ஷனு, குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வர்றது, அதை நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு யோசிச்சுக்கிறது, நம்மளுக்குன்னு கோபம், அடிக்கடி நிறைய பேருக்கு கோபம்லாம் அதிகமாகும் நீ பார்த்துருக்கியா? அதுவும் இல்லாமல் பண நெருக்கடி அதிகமாக இந்த காலத்தில் வந்து பண நெருக்கடி தான் அதிகமாக வருது. இதனாலையும் மனுஷங்க வந்து அதிக மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க. இதனாலேயே நீரழிவு நோய், அதாவது சக்கரை நோய்க்கு வந்து நெருங்கிய தொடர்புன்றது தான் மன அழுத்தமும். மன அழுத்தம் கூட வந்துச்சுன்னா அது பின்னாடியே சக்கரையும் நம்ம கூட உடம்புல ஒட்டிக்கும். ஏன்னா மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அட்ரலின் மற்றும் கார்டிசால் ஹார்மோன்கள் வந்து அதிகமாக சுரக்குது. இந்த இரு வகை ஹார்மோன்கள் வந்து ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை அதிகரிக்க செய்ய இது ஒரு சக்தியாக இருக்குது. இதனால் ஏற்படுற சக்கரை நோய்க்கு மன அழுத்தத்தினால் வரும் சக்கரை நோயின்னு பேரே வச்சுட்டாங்க சுஜி. அப்போ இதனால் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்த சக்கரை நோயெல்லாம் பாதிச்சிருப்பாங்க நீயே யோசிச்சு பாரு.
எனக்கு எங்கே இந்த மாதிரியான மன அழுத்தம் இருக்குது? எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மாமியாருக்கு நான் தான் ரொம்ப பிடிச்ச மருமக. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி வந்திருக்கும்?
மன அழுத்தம் மட்டும் இல்லை விஜி, உடலுக்கு கேடு செய்யும் தொற்று நோய் கிருமிகளும், தொழிற்சாலை மாசு, நமது உடலில் உற்பத்தியாக நச்சு கிருமிகளும் எல்லாம் இது மூலயமா தான் நம்ம உடம்புல வந்து சக்கரை நோயும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிவயிற்சியில் ஏற்படுற காயத்தினாலையும் கணையத்தில் உள்ள அணுக்களின் அழிவின் காரணமாகவும் சிலருக்கு சக்கரை நோய் வருது.
ஆமாம் பூஜா, நீ சொல்கிற கரெக்டு தான். ஏன்னா விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது, அதுலேருந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும், சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது, ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கவங்க யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை.
ஆமாம் பூஜா, சுஜி சொன்ன மாதிரி வீட்டு பக்கத்துலேயும் ஒரு தொழிற்சாலை இருக்குது, அதை எடுக்க சொல்லி நிறைய பேர் நிறைய மனு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அவங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்களோ தெரியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்கூல் வர ஆரம்பிச்சிருக்காங்க, இதனால் எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட போகிறாங்கன்றதே தெரியல. ஆமாம் பூஜா, டாக்டர் என்ன கூட நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, ஏன்னா ரத்த பரிசோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்.
ஆமாம் விஜி, ரத்த பரிசோதனை மூலமாக சக்கரை நோயை கண்டுபிடிக்கலாம். அதுவும் சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு பின்னாடியும் 2 மணி நேரம் கழித்து ரத்த பரிசோதனை செய்வாங்க. ரத்தத்திலோட குளுக்கோஸோட அளவை கண்டறிய தான் இந்த பரிசோதனையை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை விஜி, நமக்கு எங்கேயாச்சும் காயம் ஏற்பட்டிருந்தா, அது ஆறாமல் இருந்தாலும், சிறுநீர் அடிக்கடி போயிட்டு இருந்தாலும், அப்படி உன்னோட உடம்புலோட எடை வந்து குறைஞ்சிட்டு இருந்தாலும், இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டா சக்கரை நோய் இருக்கிறதா ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும்.
சரி பூஜா, ரத்த பரிசோதனை பண்ணுற மாதிரி வேற ஏதாவது டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களா?
ஆமாம் விஜி, பிளட் டெஸ்ட் தவிர இன்னும் முக்கியமான டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, கொழுப்பு அளவு வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதுக்கான சோதனை தான் இது. அடுத்ததா உன்னோட சிறுநீரகோட செயல்திறன் வந்து எப்படி இருக்குன்றதுக்காக அடுத்த சோதனை செய்வாங்க. இந்த 2 பரிசோதனைக்கு அப்புறம் உன்னை எக்ஸ்ரே எடுப்பாங்க. அது எதுக்குன்னா, சக்கரை நோய் வந்துச்சுன்னா அதில் இருக்க கிருமி மூலம் புற்றுநோய் வரத்துக்கும் காரணமாக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக மார்பக புற்றுநோய் கண்டிப்பாக வரும். அது அந்த புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ரே எடுப்பாங்க. அடுத்ததாக இசிஜி. இசிஜி எதுக்கு பண்ணுறாங்கன்னா, சக்கரை நோய் வரும்போது ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அளவு குறையுதுன்னு நான் முதல்லே சொன்னேன்ல, அப்படி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறையும் போது இதய துடிப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதுக்காக இசிஜி எடுப்பாங்க.
சக்கரை நோயால் வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா பூஜா?
ஆமாம் விஜி, கண்டிப்பாக பாதிக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்தலைனா கண்ணரம்பு, சிறுநீரகம், இதயம், இரத்த நாளம், சருமம், பாதம், மூளை மற்றும் பாலுறவு உணர்வு என எல்லாத்தையுமே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்களும் இது மூலயமா பிறப்புறுப்புகளையும் பாதிக்கும். இந்த நோய் வர முக்கியமான பிரச்சனை தொற்று நோய் கிருமிகளும் காயங்கள் ஆறாமல் இருக்கிறதால தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கட்டுப்பாடான உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம்.
ஏன் பூஜா, நீ இப்படியே சொல்லிட்டு போனா வியாதி இல்லாத எனக்கே எங்கே வியாதி வந்துடுமோன்னு பயமா இருக்கு. விஜிக்கு கேட்கவே வேண்டாம், பயம் மூஞ்சிலே தெரியுது பாரு.
விஜி, நீ பயப்படுறதுக்கு இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை சரியா? நீ உணவு கட்டுப்பாடோட இருந்துட்டு நடற்பயிற்சி அப்புறம் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா இது மூலயமா வேற எந்த நோயும் உன்னை அண்டவே அண்டாது. அதையும் பாதுகாத்துட்டு இருந்தனா உனக்கு எந்த நோயுமே வராது. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். உன்னை பயம்படுத்தணுன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல சரியா?
இல்ல பூஜா, வேற ஏதாவது இந்த நோயினால பாதிப்பு இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்க வந்தானே. அது மட்டும் இல்ல, நீ சொல்றது மூலமா நான் நோயை பத்தின புணர்வோட இருப்பேன் தானே. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது.
நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜி. அது மட்டும் இல்ல விஜி, இந்த சக்கரை நோய் வந்துச்சுன்னா நமது நரம்புகளை 2 வழிகளை பாதிக்கும். அது என்னன்னா, கண்ணு மற்றும் சிறுநீரகங்களையும் பாதிக்கும். அது போலவே ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும். ரத்தத்தில் சக்கரை அளவு அதிகரிக்கும் போது நம்மளுடைய பாதங்களில் அதிகமாக உணர்ச்சி வந்து இருக்காது. நம்ம கால்களில் வந்து பயங்கரமாக வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதங்கள்லேருந்து உணர்ச்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கிருமி தொற்று மூலயமா நீரழிவு தசை அழுகல் ஏற்பட்டு நம் பாதங்களில் வந்து உணர்ச்சி குறையும் போது தான் இந்த நோயெல்லாம் ஏற்படுது. இதனால நம்ம பாதங்களே பாதி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா விஜி?
ஏ பூஜா, அப்ப சக்கரை நோய் நடக்கவே கூடாதா? நீ சொல்றத பார்த்தா நடக்கவே கூடாத மாதிரி எல்லாம் இருக்கு. காலையில ஏதாவது அடிபட்டா அவ்வளவுதானா?
அப்படி இல்லை சுஜி, சக்கரை நோயாளிகளுக்கு வந்து சிறந்த உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி தான் முக்கியம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிகவும் பாதுகாப்புன்னு கூட சொல்லுவாங்க. உடற்பயிற்சி முடிந்ததும் பாதங்களை நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டா போதும். சரியான அளவுக்கு காலணியை வந்து அணியணும். சக்கரை நோயாளிகளுக்கு தனியாக ஒரு செருப்பு கடையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம காலணியை வாங்கி போட்டுக்கிட்டா பாதத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. அது மட்டும் இல்லாமல் சக்கரை நோயாளிகளுக்கு வந்து எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட பாதத்தை அவங்களே பார்த்துக்கணும். அப்போ தான் அதில் ஏதாச்சும் காயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உனக்கு உடம்பு சரியில்லாத போதும் பாதத்தில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கும் போதும் ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு அதிகமாக இருக்கும் போதும் உடற்பயிற்சி வந்து செஞ்சால் ரத்தத்தில் வந்து சக்கரை அளவு மேலும் அதிகரிச்சிட்டே தான் போகும் தவிர குறையாது. நிலைமை வந்து இன்னும் மோசமாயிரும். அப்பெல்லாம் வந்து உடற்பயிற்சியை வந்து செய்யறத தவிர்க்கணும் விஜி.
ரத்தத்தில் சக்கரை அளவு குறைக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடணும்?
நீ கேப்பன்னா நான் இன்னும் சொல்லாமையே இருந்தேன் விஜி. சக்கரை நோயை வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டு முறையிலேருந்து மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை சரியா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாக தான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துகிறோம். உடலை பராமரிப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டா தான் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும். அதுக்கு நம்ம முதல்ல பின்பற்ற வேண்டியது சரியான உடல் எடையை வந்து பராமரிக்கணும். அதுவும் இல்லாமல் பொருத்தமான கார்போஹைட்ரேட்டுன்ற உணவு வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களையும் அதிகமாக நம்ம உடலில் எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் விஜி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொள்ளணும். முக்கியமாக சரியான நேரத்தில் வந்து நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் சிற்றுண்டி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். நீ வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொன்னோடனே பேக்கரி ஐட்டம் நினச்சிக்காத. நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிற சுண்டல், பச்சைப்பயிறு, சோயா இந்த மாதிரி சத்துள்ள பொருளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். நீ நிறைய பேர் கவனிச்சிருக்கியா, சர்க்கரை வியாதி இருக்கவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி சத்துள்ள பொருளாக எடுத்துக்கணும். ஆயில் ஐட்டமெல்லாம் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து, அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை விஜி, நம்ம வந்து டக்குன்னு வந்து எல்லா பொருளையும் வந்து ஒரே நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோன்னா அந்த பொருள் செரித்து கிடக்கிற சக்தியை வந்து நம்ம உடம்புல வந்து எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு மணி நேரம் கழித்து நீ சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன்னா அந்த சாப்பாடு வந்து உள்ளே போய் ஃபுல்லாக செரிமனாகி அதுலக்கு சக்தி ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியும். இது மூலமா வந்து சர்க்கரை நோயை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நீண்ட ஆயுளோடமும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். நீ அப்படி ஸ்வீட் சாப்பிடணுன்னு உனக்கு ஆசையாக இருந்ததுன்னா இயற்கையான இனிப்பு, அதாவது சுகர் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீண்ட நாள் ஆயுளுடனும் ஆரோக்கியமாகவும் வாழலாம்.
பரவாயில்ல பூஜா, உனக்கு சர்க்கரை நோயை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கனால எனக்கு உபயோகமாக இருந்துச்சு. இனிமேல் நானும் உங்கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு நடத்துகிற விழிப்புணர்வு முகாமில் கலந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூஜா.
என்ன அந்த விஷயம் விஜி, இன்னும் என்ன வருத்தம்?
நீங்கள் ரெண்டு பேரும் என்னை கிண்டல் பண்ணக்கூடாது சரியா? பூஜா சொன்ன மாதிரி எல்லா டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல.
அதுக்கெல்லாம் சொல்லலை விஜி, இன்னும் நீ குழந்தையாகவே தான் இருக்க. இப்போ கூட நம்ம ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு தனியான ஒரு ஸ்வீட் தயாரிக்கிறாங்க. அதுக்குன்னு நிறைய ஸ்வீட் சால் இருக்கு, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. உனக்கு என்னென்ன சாப்பிட்ணும்னு தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்லாம். உனக்கு பிடிச்ச அந்த பால் ஐட்டம் செய்கிற ஸ்வீட் கூட அதில் இருக்கு. பண்டிகை இல்லைனா விசேஷ நாளில் தான் சாப்பிட்ணுட்டெல்லாம் இல்லை, நீ எப்போ வேணாலும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு சந்தோஷமா?
அப்பா இப்போதான் விஜி முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அப்போ சரி, நாம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாமா? இன்னைக்கு தான் லேட்டாக வந்துட்டோம், நாளைக்கா சரியான நேரத்துக்கு வரணும் இல்லை விஜி? இன்னைக்கு ஒருத்தையே கடையை பார்த்துக்கிட்டா நாம் நாளைக்கு கரெக்டாக வந்து நாம் ரெண்டு பேர் பார்த்துக்கலாம்.
பூஜா, சர்க்கரை நோய் எனக்கு இருக்குன்ட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நீ சொன்ன விஷயத்துலேருந்து அந்த பயமே போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு இருந்தால் சர்க்கரை நோயின்ற பயமே இருக்காது. அந்த ஸ்வீட் கடை எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பூஜா, சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறப்ப வாங்கிட்டு போயிடுவேன்.
சரி விடு விஜி, உனக்கு என்ன இப்போ ஸ்வீட் தானே சாப்பிட்ணும், ஃபீல் பண்ணாமல் வா. சரி விஜி வா, நானே போய் அந்த ஸ்வீட் கடை பார்த்து உனக்கு எல்லா ஸ்வீட்டையும் வாங்கித்தரேன்.
ஆரியம் கூத்தாடுனாலும் காரியத்தில் கண்ணுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவளுக்கு சர்க்கரை நோய் வந்து கூட இன்னும் ஸ்வீட்டை விட மாட்டேன்றா. இவளை வச்சுக்கிட்டு என்ன தான் அண்ணா பண்ணுவாருன்னு தெரியலையே.
சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், நாளைக்கு சீக்கிரம் வந்து கடை ஓபன் பண்ணும்ல.
சரி போலாம் விஜி, கிளம்பலாமா?
சரி வா பூஜா போலாம்.
ரிப்பீட், நேர்களே, இவ்வளவு நேரமாக சர்க்கரை நோய் பற்றியும் சர்க்கரை நோய் வந்தால் அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது போன்ற விஷயங்களை பற்றியும் குறிஞ்சிப்பூ குழுவினர் தெளிவாக நாடகம் மூலமாக சொன்னார்கள் அல்லவா? நாம் கேட்டோம் அல்லவா? இன்றைய உலகில் நீரழிவு என்பது சர்வசாதாரணமான நோயாகிவிட்டது. இந்தியா உட்பட உலகம் முழுவதும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகின்றது. இது ஒரு நாட்பட்ட வியாதி என்பதோடு சிறுநீரக பாதிப்பு, இருதய பாதிப்பு, உணர்ச்சியற்ற முழு மயக்க நிலை என்னும் கோமா மற்றும் தசை அழுகல் போன்ற பாதிப்புகளை உண்டாக்கி மனிதனை மெதுவாக கொன்றுவிடக்கூடியதும் ஆகும். இந்நோயினை முற்றிலும் குணப்படுத்த இயலாது. எனினும் வாழ்க்கை முறை மாற்றம், நோய் பற்றிய அறிவு மற்றும் உணவு பழக்க வழக்கங்களின் மாற்றங்கள் செய்து கொண்டால் இந்நோயினை நிச்சயம் கட்டுப்படுத்த முடியும். இந்நோய் முற்றியவர்கள் அலோபதி, ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை முறை மாற்றங்களையும் செய்து கொண்டால் அவர்கள் பூர்ணமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.
பலம் பெறணும்.